Honorable Charles Nirmalnathan, you have 15 minutes.
Nandri Tavisalargale, Indraya Kulinila Vivadatil, Irvatia in the Talapical Irkrade, Irkundapodum, Irande Talapical Todarbak and Udia Karate Kura Vimundan, Undru Adimedak, Janadipadi, Matrade, Ilangai Manida Urime, Anekulu. In the Indraya Iranda Tirvaturamande, Varavasala Tetam Samar Pikapate, Mudalava the Kulunilai Vivadatil, in the Irande Vidyangal Todarbaka, Nan Inudia Karate Kura Virmagundrain, Mudalava Daha, Natinudia, Janadipadi, Natinudia, Janadipadikum, Mani the Urimekum, Migaperia. Total Pirakrade, Natinudia, that put the Natinudia, Janadipadi Irakan River, Irandarati, Aindamanda Pitpad, Father Gapa Amachin, Sailal in the Bodhan, Irandarati, Umbada Mande, Engulodea, Pradesatil, Mikaperia, Jutta Nadepetra Bodu, Mika Koduraman Amurail, Engulodea, Makalai, Alita, then Mikaperim Pangai. Janadipadi, Sarmen Bade, Mindanerethil Kurikondu, and the Mani the Urimai Anekulu and Bade, Indra Ilangail, Uru, Pair Solum, Purulaha, Matrame Yangi Kondi Rekra and Badinan Gaurava, Tavisala, Kuriveka, Renan Sonal, Mani the Urimai and Bade, Tatpodur, Pesum Purulaha, Matrame, over Dangalil Mirakra, Kuripaka, Engulodia Predes Angle, Engulodia Mavatang Lidakundra, Mani the Urimai, Alivalaha. Oru manida urimai mural manida urimai selpaat mural nadaipet adan binbu anga sendru makkal muraiyatan pitpaade endha vidhamana oru muraipaattukkum theervugal kadaithadaga illai avargal anga sendru oru nambikkaiyin adippadaiyil sendru muraiyidu seigirargal aanal endha vidhamana oru theervugalum andha manida urimai alavalathin oodaga makkalukku andha முறைப்பாட்டை மேலிடத்தில் கொண்டு சென்று அவர்கள் அதற்குரிய பலாபலன்களை அனுபவித்ததாக இல்லை ஆகவே இந்த மனித உரிமை ஆணைக்குழு என்பது மிக பிரதானமான ஒரு அலுவலகமாக மிக பிரதானமான ஒரு செயல்பாடாக இங்கே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றால் மிகப்பெரிய மனித உரிமை மீறல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது அது மக்கள் இரண்டு மூன்று தரம் முறைப்பாடு செய்து மூன்றாவது முறையில் அந்த மனித உரிமை அலுவலகத்தில் ஆணைக்குழுவில் நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் இதுதான் எங்களுடைய தலைவிதி என்று இருக்கின்ற சூழ்நிலை தற்பொழுது இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான் கூற விரும்புவது என்னவென்றால் மனித உரிமை ஆணைக்குழு உன்னுடைய செயல்பாடுகள் போதுமானதாக இல்லை அதிகாரங்கள் போதுமானதாக இல்லை மனித உரிமை ஆணைக்குழுடைய செயல்பாடுகளை மற்ற திணைக்களங்கள் அதாவது அநீதி இழைக்கப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு மனித உரிமை ஆணைக்குழுடைய செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் கௌரவ தவிசாளர்களே இந்த மனித உரிமை செயல்பாட்டோடு நான் நேற்று ஒரு செய்தி படித்திருந்தேன் அந்த செய்தியில் அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி அவர் கூறியிருக்கின்றார் ஒபாமா அவர்கள் கூறியிருக்கின்றார் இலங்கையில் நடந்த இனப்படுகொலையை ஐநா தடுப்பதற்கு தவறிவிட்டதென்று ஒரு செய்தியை நான் பார்த்திருந்தேன் அந்த இனப்படுகொலை நடைபெற்ற போது இந்த மனித உரிமையும் மீறப்பட்டிருக்கிறது அந்த மனித உரிமை மீறப்பட்ட போது இன்றைய ஜனாதிபதி தான் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளராக இருந்தார் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அதே நேரத்தில் கௌரவ தவிசாளர் அவர்களே நான் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம் ஒன்றை கூற விரும்புகின்றேன் அது என்ன என்ன சம்பவம் என்று சொன்னால் மன்னார் மாவட்டத்தில் போதை வஸ்து கடத்தலில் ஈடுபடுகின்ற மாபியாக்கள் இருக்கிறது அந்த அதில் ஒரு மாபியாவுக்கும் அவர்களுடைய போதை வஸ்தை பிடிக்க சென்ற எஸ்டிஎஃப்க்கும் இடையில் கைகலப்பு ஏற்பட்ட போது அந்த எஸ்டிஎஃப் படைவீரரை அடித்து மிகவும் காயப்படுத்திய சம்பவம் ஒன்று மன்னார் மாவட்டத்தில் இரண்டு மாதத்துக்கு முன்பு நடந்தது இது மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற சகல போலீஸ் திணைக்களங்கள், ராணுவம், எஸ்டிஎஃப், பொதுமக்கள் சகலரும் அறிவார்கள். ஆறு அடித்தார்கள், எப்படி அடித்தார்கள், மக்கள் பார்க்கத்தக்கனையாத்தான் எஸ்டிஎஃப்க்கு அவர்கள் அடித்தார்கள். ஆனால் அடித்ததன் பிற்பாடு இரண்டு நாட்கள் ராணுவமும் போலீஸும் எஸ்டிஎஃப்பும் அவர்கள் தங்களுடைய ராணுவத்தினுடைய மோட்டோ பைக் அணி உண்டு, அந்த அணியின் மூலம் அவரை தேடித் திரிந்தார்கள். என்னிடம் கூட ஒரு சில போலீஸ் உத்தியோகத்தில் கூறியிருந்தார், அந்த குறிப்பிட்ட நபர் தற்பொழுது கைது செய்யப்பட்டால் அல்லது ராணுவத்தால் பிடிக்கப்பட்டால் அவர் சிலவேளை சுடப்படுவார், அப்படியான கோபத்தில் ராணுவம் இருக்கிறது என்று கூறினார்கள். ஆனால் இரண்டு நாட்களின் பின்பு அந்த குறித்த எஸ்டிஎஃப்க்கு அடித்த நபர் மன்னார் பிரதான வீதியில் நிற்கிறார், சாதாரணமாக ஒரு பொதுமகன் போல நிற்கிறார். அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, நான் வாகனத்தில் போகும்போது அவர் பாறைக்கு அருகாமையில் நின்றார். அப்ப நான் போன பின்பு விசாரித்தேன், இது என்ன நடந்தது, நேற்று முந்தினால் அந்த 20-25 மோட்டோ பைக் அவரை பிடிப்பதற்கு தெரிந்தார்கள், இன்று அவர் சாதாரணமாக வீதியில் நிற்கிறாரே என்று கேட்டபோது அங்கு பரவலான கதை, அவர் ஜனாதிபதியை சந்தித்து விட்டு வந்து விட்டார், ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை சந்தித்து விட்டு வந்து விட்டார். நான் இது நடந்தது உண்மையான விடயம். இதன் பின்பு இந்த போதவஸ்து கடத்தல்கள் அல்லது இந்த மரக்கடத்தல்கள் அல்லது மண் கடத்தல்கள் அல்லது அரச காணிகளை தனியார் காணிகளை ஆக்கிரமிக்கிறவர்களுக்கு அரசாங்கத்தில் உள்ள அரசியல்வாதிகள் மிகப்பெரிய துணையாக இருக்கிறார்கள் என்பதை இதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது. இரண்டு நாட்களுக்கு பிறகு அந்த எஸ்டிஎஃப் காரர் சொல்றார் தனக்கு அடிக்கலையே, மக்களுக்கு முன்னுக்கு அடி வேண்டின எஸ்டிஎஃப் சொல்றார் தனக்கு ஒரு தரம் அடிக்கலையே, அவர் சொல்றார் தான் ஜனாதிபதியை போய் சந்திச்சுட்டு வந்துட்டேன். இதுல என்ன நடக்கிறது, இந்த போதவஸ்து மாபியாக்களுக்கும் ஜனாதிபதிக்கும் என்ன தொடர்பு, ஏன் போதவஸ்து மாபியாக்களை அல்லது இந்த கடத்தல் செய்கிறவர்களை ஜனாதிபதியால் ஏன் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது, பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர் ஏன் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறார், முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய பொதுஜன பெருமுனைக்கு கட்சியினுடைய ஆதரவாளர்கள், பொதுஜன பெருமுனை கட்சியினுடைய ஆதரவாளர்கள். அந்த குறிப்பிட்ட எஸ்டிஎஃப்க்கு அடித்த நபர் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு தங்களுடைய கிராமத்துக்குள் வர வேண்டாம் என்று ஆதரவாளர்களை திருப்பிவிட்டவர். பொதுஜன பெருமுனை மட்டும்தான் தங்கள கிராமத்துக்குள் வர முடியும். எஸ்டிஎஃப்க்கு அடிக்கிறார், எஸ்டிஎஃப் சொல்லுது நாங்கள் சுடுவோம் என்று, அவர் போய் ஜனாதிபதியை சந்திச்சு வந்த பிறகு அவர் ரோட்ல நிக்கிறான், எஸ்டிஎஃப் சார் சொல்றான் தனக்கு ஒருத்தரும் அடிக்கலையே. இதுதான் இன்றைய மனித உரிமை ஜனாதிபதியினுடைய செயல்பாடுகளாக இருக்கிறது. ஆகவே இந்த செயல்பாடுகளை கருத்தில் கொண்டு இந்த இப்படியான விடயங்களை ஜனாதிபதி அவர்கள் கூடின கவனம் எடுக்க வேண்டும், கூடின கவனம் எடுத்து இந்த மாபியாக்களுக்கு துணை போறதை தயவு செய்து நிறுத்தி ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய வளங்களை அந்த காடழிப்பு, மண் அபகரிப்பு போன்ற அழிவுகளை ஏற்படுத்துகின்ற நடவடிக்கையிலிருந்து ஒவ்வொரு மாவட்டங்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கௌரவ தவிசாளர்களே, இந்த ஜனாதிபதியினுடைய இன்றைய குழுநிலை விவாதத்தின் போது நான் அரசியல் கைதிகள் தொடர்பாக ஒரு கோரிக்கையை ஜனாதிபதிக்கு முன்வைக்க விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் யுத்தம் முடிவுற்று இன்று 11 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. 11 ஆண்டுகள் கடந்தும் அதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 30 வருடங்களாக கைது செய்யப்பட்ட 30 வருடங்களில் இருந்து கைது செய்யப்பட்டவர்கள் இன்றும் சிறைச்சாலையில் மிகப்பெரிய துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது COVID-19 வைரஸ் தாக்கம் சிறைச்சாலைக்குள்ளும் இருக்கிறது. இந்த விடயங்கள் தொடர்பாக, அரசியல் கைதிகளுடைய விடயம் தொடர்பாக கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக தற்போது இருக்கிற விளையாட்டுத்துறை அமைச்சர் நேரடியாக மயசின் சிறைச்சாலைக்கு சென்று எங்களுடைய அரசியல் கைதிகளை சந்தித்தார். சந்தித்து அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி வழங்கியிருந்தார், சிறைச்சாலையில் எங்களுடைய அரசாங்கம் வந்தால் நாங்கள் உங்களை 1 மாதத்துக்குள் உங்களை நாங்கள் வெளியில் விடுவோம் என்று. கௌரவ தலைமை தாங்க உறுப்பினர்களை, இந்த தேர்தல் காலங்களில் அரசியல் கைதிகளுடைய மனங்களை நீங்கள் சொல்லி எங்களுடைய அரசாங்கம் வந்தால் விடுதலை செய்வோம் என்று கூறியிருந்தீர்கள். அந்த நான் எதிர்பார்த்தேன், அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் வென்ற பிற்பாடு பாராளுமன்ற தேர்தலுக்கு செல்ல இருக்கின்றார்கள். அவருடைய பாராளுமன்ற தேர்தலுக்கு செல்வதற்கு முன்பாக அரசியல் கைதிகளுடைய விடுதலை செய்தால் ஒரு சில எதிர்ப்புகள் தென்பகுதியிலிருந்து வரும். ஆகவே பாராளுமன்ற தேர்தல் முடிய அதை நடைமுறைப்படுத்துவார்கள் என்று எதிர்பார்த்தேன். பாராளுமன்ற தேர்தல் முடிந்தது. 20வது திருத்த சட்டத்தை நிறைவேற்றி ஜனாதிபதியும் ஒரு அதிகார ஜனாதிபதியாக தன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் ஏன் அது முடியாது என்பதை நான் உங்களுக்கு கௌரவ ஜனாதிபதி அவரிடம் கேட்க விரும்புகின்றேன். அந்த அவர்களுக்கு மிக அவசரமாக பிணை வழங்க வேண்டும். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 2015 நாங்கள் பாராளுமன்றம் தெரிவு செய்யப்பட்ட போது 215 அரசியல் கைதிகள் இருந்தார்கள். தற்பொழுது கிட்டத்தட்ட 79 அரசியல் கைதிகள் இருப்பதாகத்தான் நான் அறிகிறேன். அவர்களுக்கு ஒரு குறுகிய கால புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய தொடர்ச்சியான கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த COVID-19 தாக்கம் தொடர்பாக சிறைச்சாலைகளில் மிகப்பெரிய ஒரு தொற்று ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு மிக அவசரமாக அவர்களுக்கு பிணை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் கௌரவ ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பிணைதான் வேண்டுமென்றாலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கு சம்மதம் தெரிவிப்பார்கள். நான் அதற்கு உடன்படுறேன். தலைமை தாங்குகின்ற உறுப்பினரும் அதற்கு உடன்படுவார் என்று நான் நினைக்கின்றேன். நான் கௌரவ மேன்மதங்கிய ஜனாதிபதியை கேட்க விரும்புவது என்னவென்று சொன்னால், கருணாவை விட பிள்ளையானை விட கேபியை விடவா இந்த 79 அரசியல் கைதிகளும் குற்றம் புரிந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய குற்றங்கள் புரிந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய அரசாங்கத்தில் அமைச்சர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக மிகப்பெரிய விடுதிகளில் விருந்தாளிகளாக இன்று இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது ஒரு சிறிய தவறுகள் செய்தவர்கள் சிறிய குற்றங்கள் செய்ததென்று நீதிமன்றத்தின் அடிப்படையில் இன்று வரை அவர்களை தொடர்ச்சியாக மனவேதனைக்கு உட்படுத்தி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் மனவேதனைக்கு உட்படுத்தி அவர்களுடைய விடுதலையை காலந்தள்ளி போவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே ஒரு தமிழ் மக்களுடைய வினயமான கோரிக்கையாக இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அங்கு ஒரு இந்து மதகுருவும் கிட்டத்தட்ட 20 வருடங்களாக அங்கு சிறைச்சாலையில் இருக்கிறார். ஆகவே நீங்கள் எடுக்கின்ற முயற்சியில் முதல்கட்டமாக பிணை கொடுக்கின்றவர்களில் அந்த இந்து மதகுருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் அவர்களை உங்களுடைய ஆட்சி அமைவதற்கு முன்பாக கௌரவ அமைச்சர் நேரடியாக அவர்களிடம் சென்று நாமல் ராஜபக்ச அந்த சிறைச்சாலைக்கு சென்று அங்கு வாக்குறுதி அவர்களுக்கு அளித்திருந்தார்கள். நீங்கள் அளித்த வாக்குறுதிகளைத்தான் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். நீங்கள் அளித்த வாக்குறுதிகளைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பிற்பாடு பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் COVID-19 சம்பந்தமாக ஒரு கூட்டம் பிரதமரால் அழைக்கப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்தின் பிற்பாடு நடந்த எங்களுடைய கட்சி சார்ந்த சந்திப்பு கூட நாங்கள் பிரதமரிடம் கேட்டிருந்தோம். இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக அவர் கூறியிருந்தார், அவர்கள் நீண்ட காலமாக இருக்கிறார்கள், மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு நல்ல முடிவு எடுப்போம் என்று கூறியிருந்தார்கள். நாங்களும் சரி, பாராளுமன்ற தேர்தல் முடிய அவர்கள் இந்த நிலைப்பாட்டை எடுப்பார்கள்
என்று
இன்னொரு 20வது திருத்த சட்டமும் நிறைவேற்றி இன்று இந்த நிலையில் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இங்கு முன் ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகின்றதை நான் கவனித்த போது அவர்கள் வருகின்ற தை மாதம் நடைபெறுகின்ற அமைச்சரவையில் அல்லது ராஜாங்க அமைச்சை கிடைக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் துதிபாடுவதாக எனக்கு படுகிறது. அந்த கருத்தை இங்கு சொல்ல விரும்புகிறேன். நன்றி.
தேங்க்யூ. Honorable Pium Anupa Pascal, you have 10 minutes.
Karu Niyojakaraka Sabha Sabhapathumani Ada Dine Ayavayi Vivadaya Thula Visheshayenma Janadhipathi Lekam Karyalaya Agramathya Lekam Karyalaya Thulu Swadhina Commission Sabha Thulu ඒ අදාළ අයවැය ශීර්ෂය පිළිබඳව කතා කිරීමේදී විශේෂයෙන්ම ජනාධිපති ලේකම් කාර්යාලය පිළිබඳව පළමුව කතා කිරීම සුදුසුයි මම හිතනවා. සියලු දෙනාටම විරුද්ධ පක්ෂයට මේ ජනාධිපති කියනකොටත් ජනාධිපති ලේකම් කාර්යාලය කියනකොටත් ඒ වගේම ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමා කියනකොටත් අමුතුම භීතියක් ඇති වෙනවා. ඒ නිසාම තමයි මේ ජනාධිපති ලේකම් කාර්යාලය පිළිබඳව අපි පැහැදිලි කළ යුත්තේ මේ රටේට සෞභාග්‍ය දක්ම තුලින් ඉදිරිපත් කරපු ප්‍රතිපත්තිය වසර පහක් තුල යථාර්ථයක් බවට පත් කිරීම සඳහා ජනාධිපති ලේකම් කාර්යාලය සහ මුලින්ම ක්‍රියාදාමය වෙනස් කරලා තියෙනවා. එතෙක් තිබුණු සම්ප්‍රදායික ක්‍රමය සහ මුලින්ම වෙනස් කරලා අනවශ්‍ය වියදම් සහ මුලින්ම ඉවත් කරලා කෝටි 400කට වැඩිය වියදම් කපහැරලා නමුත් අත්‍යවශ්‍ය ඉතාමත් වැදගත් අංග සෞභාග්‍ය දැක්මට අනුකූලව එකතු කරලා තියෙනවා. අපි දන්නවා මේ රටේ ජනතාව දශක ගණනක් තිස්සේ නැගෙනහිර පළාතේ තිබුණු පුරාවිද්‍යාත්මක සිද්ධාස්ථාන අන්තවාදීන්ගේ කොල්ලකම පිළිබඳව දිගින් දිගටම කරුණු දැක්වුවා. ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමා සෞභාග්‍ය දැක්ම තුලින් එහෙම නැත්නම් පොදු ජන පෙරමුණ සෞභාග්‍ය දැක්ම තුලින් ඉදිරිපත් කරපු කාරණාව යථාර්ථයක් බවට පත් කරමින් පුරාවිද්‍යාත්මක සිද්ධාස්ථාන කොල්ලකෑම නවත්වීම සඳහා ජනාධිපති විශේෂ කාර්ය සාධන බලකායක් ස්ථාපනය කරා. ඒ ස්ථාපනය කරලා එමගින් මේ වෙනකොට හඳුනගෙන තිනවා 526ක් සංරක්ෂණය කළ යුතු පුරාවිද්‍යාත්මක සිද්ධාස්ථාන. සමගි ජන බලවේගය කිව්වා බුදු දහමට කිසි දෙයක් කරන්නේ නැහැ අපි නම් දුන්නයි කියලා පන්සල් වලට සල්ලි දීලා අපිත් සල්ලි දෙනවා පන්සලේ සංවර්ධනය සඳහා. නමුත් පන්සලට එක පැත්තකින් සල්ලි දීලා අනිත් පැත්තෙන් අන්තවාදීන් ලවා මුළු නැගිරින පළාතම කොල්ලකෑම නිදහසේ කොල්ලකෑම ඩිඩෑරියා. අපි දකුණේ ජනතාවගේ පන්සල් සුරකිනා වගේම අනිකුත් ආගම ස්ථාන සුරකිනා වගේම නැගිරින පළාතේ සිද්ධාස්ථාන 526 තෝරගෙන ඒ අතරින් 371කට මැනුම් නියෝගණි ගොත් කළා තියෙනවා. මේ වෙනකොට පුරාවිද්‍යාත්මක සිද්ධාස්ථාන සුරකීමේ කාර්ය සාධන බලකායෙන් ඒක ක්‍රියාත්මක වෙනවා. ඒ යටතේ මුහුදු මහ විහාරය සම්පූර්ණ කොල්ලකෑම ලක්නතුන් මුහුදු මහ විහාරය අද සංරක්ෂණය කරලා අකර 30 ගණක් ලබා දීලා මැනුම් නියෝග නිකුත් කරලා ඒ වගේම වෙරළ සංරක්ෂණ දෙපාර්තමේන්තුව සතුව තිබුණු ඉඩමුත් ඒක ලබා දීලා ඒ ප්‍රකාශ කරපු ආකාරයටම ඒ ඉලක්කය සපුරමින් තිනවා. ඒ වගේම තමයි අපි දන්නවා දීඝවාපිය දශක ගණනක් තිස්සේ අන්තවාදීගේ කොල්ලකෑම ලක්ුණා. ඒකත් මිනුම් නියෝග නිකුත් කරලා අවශ්‍ය කටයුතු සම්පූර්ණ කළා දැන් බාර දීලා තිනවා. අපිට අවශ්‍ය කරන සියලුම ජාතීන් සියලුම ආගම් සහයෝගයෙන් සහජීවනයෙන් එකට බැඳිලා එක පවුලක් විදිහට එක ජාතියක් විදිහට එක නීතියක් විදිහට ක්‍රියාත්මක වෙන රාජ්‍ය බිහි කරන්න එක තමයි සෞභාග්‍ය දැක්ම අරමුණ. ඒ නිසාම තමයි පාස්කු ප්‍රහාරය වෙනුවෙන් කොමිෂන් සභාව පත් කරලා දෙසැම්බර් මාසේ වෙනකොට අවසන් වාර්තා නිකුත් කරනවා. ඒතර මුකුත් කරන්නේ නැහැ කියන අන්තවාදී කල්ලි වලට සූදානම් වෙන්න සිද්ධ වෙයි අධිකරණයට යන්න. ඒ පැත්තෙන් ඒක ඉෂ්ට කරනවා කතෝලික ජනතාවට කරපු අන්ත අසරණ ඒ අන්තවාදී ත්‍රස්තවාදය නිසා සිදුවුණු අසාධාරණයට යුක්ති ඉෂ්ට කිරීම සඳහා අවශ්‍ය කරන වාර්තා වෙනවා දෙසැම්බර් මාසේ. අනිත් පැත්තෙන් මුස්ලිම් ජනතාව ගැන කතා කරොත් මුස්ලිම් ජනතාවට සුරක්ෂිතව ජීවත් වෙන්න පුළුවන් පරිසරයක් ගොඩනගන්නේ මේ ජනාධිපතිතුමාගේ නායකත්වයට සුරක්ෂිතව අන්තවාදී ක්‍රියාදාමයන් නිසා මුස්ලිම් ජනතාව සම්පූර්ණ අනාරක්ෂිත තත්ත්වයට පත් වුණා. මේ රටම ගැටුමක් තත්ත්වයට යුද්ධයක් තත්ත්වයට පත් වෙලා තිබිච්ච එක නැවතත් නිදහස් රාජ්‍ය බවට පත් කිරීම සඳහා අවශ්‍ය ආරක්ෂාව තහවුරු කරේ මේ ජනාධිපති ලේකම් කාර්යාලය හරහා ක්‍රියාත්මක වෙන ආරක්ෂිත ක්‍රමවේදය තුල. ඒ විතරක් නෙමෙයි ජනතාව ඉල්ලුවා සංවර්ධනය ආර්ථික සංවර්ධනය විශේෂයෙන්ම කියන්න ඕනේ ඊට පෙර COVID-19 සම්බන්ධයෙන් ජනාධිපති ලේකම් කාර්යාලය පත් කළා තියෙන අරමුදල. ඒ අරමුදල සම්බන්ධයෙන් දිගින් දිගටම අනුර කුමාර දිසානායකලා කිව්වා මේකට මොකද්ද උනේ මේ සල්ලි වලට මොකද උනේ කියලා හැමෝම අද කියනවා සල්ලි පැහැදිලිවම ප්‍රකාශ කරලා තියෙනවා මේ ප්‍රගති වාර්තාව තුල මිලියන කොච්චර ප්‍රමාණයක් ලැබිලා තියෙනවද ඒ මගින් වියදම් කර කුමක් සඳහාද මිලියන 2000කට අධික ප්‍රමාණය ලැබිලා මොනවාට වියදම් කරේ ඉදිරියට වියදම් කරන්න තියෙන මොනවාද කියලා පැහැදිලිලා තියෙනවා ආයුර්වේදයටත් ආයුර්වේදයේ තුලින් කොයිඩ් මර්ධනය කිරීම සඳහාත් ආයුර්වේදයේ කුලී අපේ හෙළ වේදකම මොන ආකාරයට පාවිච්චි කරන්න කියන එක පිළිබඳවත් කොයිඩ් 19 අරමුදුල තුල ගැබ් වෙලා තියෙන අරමුණු තුල ඒවත් ඉදිරියට ක්‍රියාත්මක වෙනවා ඒ වගේම තමයි අපි දන්නවා නව විවස්ථාවක් ඉල්ලුවා ජනතාව ජනතාවගේ ප්‍රධාන පරමාර්ථයක් කියලා තිබුණා මේ පවතින විවස්ථාව වෙනස් කරලා නව විවස්ථාවක් ස්ථාපනය කරලා පාලි ගමට වග කියන එහෙම නැත්නම් තමන්ගේ පළාතට වග කියන මන්ත්‍රීවරු බිහි කරන ඒ වගේම මේ රටට එක නීතියක් ගෙනල්ලා සිංහල දෙමළ මුස්ලිම් සියලු දෙනාටම එක පවුලේ සහෝදරයෝ වගේ ඉන්න එක නීතියක් යටතේ ක්‍රියාත්මක රාජ්‍ය බිහි කිරීම සඳහා අවශ්‍ය කරන ව්‍යවස්ථාව බිහි කරන්න ඒ ව්‍යවස්ථාව ඇති කිරීම සඳහා අපි ව්‍යවස්ථාපිත ව්‍යවස්ථාව සම්පාදනය කිරීම සඳහා මණ්ඩලයක් බිහි කරලා තිනවා ඒක දැන් ක්‍රියාත්මක වෙනවා දෙවන වසර පදවි ප්‍රාප්තිය අවසන් වීමට පෙර පාර්ලිමේන්තුවට ඒක එනවා ඒක නිසා ජනාධිපති ලේකම් කාර්යාලය මගින් ඉෂ්ට කරන්න බලාපොරොත්තු වෙන ජනතාව අපේක්ෂා කරපු සෞභාග්‍ය දක්මේ ප්‍රතිපත්ති එකින් එකට මේ රටේ හබ් එක වගේ ආර්ථිකයේ සංස්කෘතියේ ආරක්ෂාවෙත් පළිය විදියට මේක ක්‍රියාත්මක කරන අනිත් පැත්තෙන් අපි ගත්තොත් ආර්ථිකය දිගින් දිගටම ජනතාව කියපු දෙයක් තමයි මේ වසවිස ආහාර අපිට පාවිච්චි කරන්න බෑ කියන එක ජනතාව කිව්වා වසවිස ආහාර වෙනුවට
තාපනික ආහාර අපිට අවශ්‍යයි
ඒ වගේම කිව්වා පිටිකිරි වස සහිත පිටිකිරි වෙනුවට දියර කිරි අපිට අවශ්‍යයි කියලා ඒ දරිද්‍රතාවය අවසන් කිරීම සඳහා ජනාධිපති ලේකම් කාර්යාලය තුර පිහිලා දෙන එකෙන් ඒ සම්බන්ධයෙන් කටයුතු කරනවා කිරි නිෂ්පාදනයට කිරි නිෂ්පාදනාගාර 15ක් රට පුරා ඉදිකිරීම සඳහා අවශ්‍ය කරන කටයුතු මෙවර ප්‍රතිපාදනවලට ඇතුළත් කළා තියෙනවා ඒ වගේ විශේෂයෙන්ම කියන්න ඕනේ අපි දන්නවා මේ රට තුල අවනීතිය පසුගිය වකවානුව තුල ක්‍රියාත්මක වුණා කුඩු ජාවාරම අන්තවාදයේ පෝෂණය මත අන්තවාදී ආරක්ෂා මත මේ සමගි ජන බලවේගයේ සුරක්ෂිතතාවය මත ක්‍රියාත්මක වුණා අපරාධ ක්‍රියාත්මක වුණා පාතාලේ ක්‍රියාත්මක වුණා ඒ සහ මුලින්ම නැති කිරීම සඳහා ජනාධිපති කාර්ය සාධන බලකායක් පත් කළා තියෙනවා ආරක්ෂක ලේකම්තුමාගේ ප්‍රධානත්වයෙන් ඒක ක්‍රියාත්මක වෙන්නේ ජනාධිපති ලේකම් කාර්යාලය හරහාම තමයි මේ වෙනකොට කුඩු අසංගතය
ගරු මන්ත්‍රීතුමා කතා කරලා තිබුණා කිරි නිෂ්පාදනය ගැන මඩකලපුව දිස්ත්‍රික්කයේ කිරි නිෂ්පාදනය කරන හරක් ලක්ෂ දෙකක් ඉන්න ප්‍රදේශයක මහවැලි අධිකාරිය සංවර්ධන අධිකාරියෙන් දීලා තියෙනවා ඉඩම් කිරි ටිකක් නැති වෙන එක තමයි
වෙන්නේ
දීලා තියෙනවා කියන්නේ මොකද්ද ඒක පැහැදිලි කරන්න තව ටිකක්
yes honorable
මහවැලියක ඇතුළේ ඉඩම් බෙදලා දෙනවා ඒතොර ඒ කිරි හරක් ඉන්න තැනක් නැහැ දැන්
හරි ඒක සලස්ම මේකයි කිරි නිෂ්පාදනාගාර පහක් වෙනවා මඩකලුපේ සම්බන්ධයෙන් ඒ සම්බන්ධයෙන් කිරි දැනට කිරි වගාව සම්බන්ධයෙන් ගත්තොත් කෙත් කලාපයට අවශ්‍ය කරන මෙතෙක් කල් කරේ අපි කිරි ගොවියම තමයි තනකොළ හැදුවේ දැන් ෆැක්ටරි ප්‍රධාන ෆැක්ටරි පහක් වෙනවා ලංකාව පුරා ඒ වගේම කිරි නිෂ්පාදනාගාර 15ක් වෙනවා ඒවට අවශ්‍ය කරන තනකොළ නිෂ්පාදන කිරීම සඳහා ඉඩම් හඳුනගෙන තිනවා සෝගම් වගේ තනකොළ වවනවා වවලා වෙනම අර කිරි නිෂ්පාදනය කරන ගවයන්ට ඒ සැපීම සඳහා යාන්ත්‍රණයක් ක්‍රියාත්මක කරනවා ඉදිරියේදී එතෙන්දී අපි
සිද්ධ වෙන දෙයක්
ඒක නිසා අපි කියනවා ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමාගේ ප්‍රධාන අපේ රටේ අතුකර ජනත්වයේ ප්‍රධානත්වයෙන් ක්‍රියාත්මක වෙන ජනාධිපති ලේකම් කාර්යාලය මගින් මේ රටේ ආර්ථිකයත් සංස්කෘතියත් ආරක්ෂාවත් ක්‍රියාත්මක කිරීම සඳහා දැවැන්ත වැඩ කොටසක් ඉෂ්ට වෙනවා ඒ සඳහා සියලුම ජන කොටස් වලට එකතු වෙන්න කියලා මම ආරාධනා කරනවා ස්තුතියි
thank you honorable rauf hakim you have 10 minutes
bismillah rahman rahim honorable deputy chairman of committees we are taking up for debate today various institutions and commissions listed under His Excellency the President. I must at the very outset say that His Excellency the President, having got a very resounding mandate have completed 1 year in office. And going by what he spoke when he addressed the nation 2 days ago, it appears that he is still under certain inhibitions about criticisms that have been leveled against him for his performance during the past 1 year. But of course, I believe that we must give him a little more time for him to bring all his programs to fruition. Having given that allowance, what we would expect from the presidency, since it is one election where the entire country votes as one electorate and selects the head of state who is now vested with unbridled executive power, further strengthened by the 20th Amendment. Here, what I believe is that he had always said that he would be guided by expert advice, scientific advice on all matters. In that regard, he has set up a variety of committees. Now, before coming to those issues, let me first of all deal with the Human Rights Commission, which came into being with bipartisan support by this parliament almost 20 years ago. In its history, we have seen ups and downs about its performance. But one issue where the recommendations of the Human Rights Commission lacking teeth, lacking powers of implementation, has always been the primary issue of concern. Now, the Human Rights Commission has the power to visit detention centers, prisons, police stations, interview detainees, and submit recommendations. But then, the institutions and office bearers who had to carry out those recommendations do not respond to those recommendations. From the IGP downwards, from the Commissioner of Prison downwards, this is a lacuna that has been observed. In the meantime, they also suffer with lack of funding, and then it is also advisable to give them sufficient funding so that they don't go begging for funds from outside sources. Therefore, that is an issue regarding which the government must pay more attention, make it more vibrant, and empower the Human Rights Commission to do its work. Particularly this matter relating to school admissions. They give directions to directors of education, but then directors of education, by as usual practice, has continuously been ignoring their recommendations. The only option available to the aggrieved party is to petition the Supreme Court. By the time the Human Rights Commission gives its finding, the time limit that is there to go before the Supreme Court has lapsed. So these are issues that have always been bothering the aggrieved parties, and therefore, in regard to Human Rights Commission, these issues have to be addressed. Now, coming to various other issues concerning the powers of the President, it is important for us to realize, I must say at the outset, some grievances about this COVID-19 program and its and addressing allowances for people who have been suffering with lockdown for a variety of days now. Now, in Colombo, there are various areas. There is Valachene in Batiklo and several other areas where the Grama Sevakas are only giving the allowance for 100 families for a day. There are some Grama Sevaka divisions which has more than 2,000-3,000 families. So if you go at that rate, all these people who have lost their livelihoods, who are unable to go out, unable to engage in their usual vocations, are being deprived of their livelihood, and their survival is a big question. Therefore, at least the divisional secretariats must deploy more people. And some of the Grama Sevakas are now out of mortal fear of contracting the disease. Some of the Grama Sevakas have already contracted the disease. Because of that, they are not even doing their normal duties. I know they are functioning under severe stress and difficulties, but then they had to be supplemented with better staff and better support by the divisional secretariats so that these allowances could be distributed in time. Having said that, I must now come back to this issue of there are certain task forces that have been appointed under His Excellency the President. One task force, which was referred to by the previous speaker, relates to protection of archaeological and heritage sites in the Eastern Province. I simply can't understand that this has been a task force which is only focused on the Eastern Province. There are several other archaeological and heritage sites all over the country, but then it appears that 500 odd so-called sites, which are of national importance and heritage and various other necessities, maybe that the government would have felt that there is some focus that needs to be given to that area. But in the meantime, there must be some mechanism that should be set up to engage with the civil society, to engage with the political authorities in that area, so that there would be a discussion on matters of contention. Because these are all very emotional, sentimental issues, where very there are allegations without substantive evidence. Any allegation must be evidence-based. There, just because somebody is claiming these lands belong to. But in archaeology, when it comes to archaeology, putting up new buildings is not a given. The Archaeology Act very clearly says that it is to protect the artifacts and the monuments that are there. Putting up new buildings has become the... it's always observed in the breach. The legislation is observed in the breach when it comes to archaeological sites. And I would rather say that since there are these issues, the people of the area are always willing to cooperate.
Honourable Member, you have 2 more minutes.
Yes, provided there is substantial discussion on these matters with the civil society as well as the people who have got the mandate from the people of the area. I think there must be a proper mechanism set up so that these discussions, and that committee also lacks diversity. That committee should have representation by all communities. Just a committee consisting of one community cannot be expected to do justice by everybody. And this is seemingly a distortion in the formation of the committee itself. Now, coming to the composition of various commissions and independent institutions coming under the presidency, it is important not only to respect the diversity in the country and appoint people from different communities as mandated by the statutes. Even where the statute doesn't mandate, it is advisable that the diversity of the country be respected in making those appointments. I would say the issue relating to gender also must be taken into account. For instance, now we have increased the number in the election commission composition to 5, from 3 to 5, since there was an issue about quorum. I would prefer that the gender issue also be addressed, and that women are also considered to some of these important commissions where their contribution to this country, particularly when it comes to elective politics and representation in this country, women's representation has been an issue of contention for a long time. And therefore, it will be a good thing for the government to consider appointing a woman to the election commission as together with the rest of the commissions. We had Dr. Deepika Udagama leading the Human Rights Commission and did a wonderful job.
Honourable Member, the time is up. Please wind up.
We must see now that Human Rights Commission is without a chairman for several months ever since she resigned. Therefore, those issues have got to be resolved, and I hope the government will take these criticisms into account and redress those issues. And I would like to wish Dr. P.B. Jayasundara, who had a long career in the Treasury as the Secretary of the Treasury, has now become the Secretary of the President, to him and his staff, and the rest of the chairman of commissions and other institutions coming under the President, I wish them the very best for the next financial year. Thank you.
Thank you very much.